நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் யோகேஷ் புஷ்பராஜா.
உலகில் ஒருவரை போல் இன்னொருவர் இருப்பதில்லை என்பதே நிஜம். உருவம், நிறம், குணாதிசயங்கள், திறமைகள், ஒரு எதிர்வினையை எதிர்கொள்ளும் திறன் என்று பல விதங்களில் மனிதர்கள் மாறுபடுகின்றனர் மற்றும் வேறுபடுகின்றனர். இப்படி வேறுபடுவது அவர்களது பிறப்பு, வளர்ப்பு, வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்கள், அதனது தாக்கங்கள், அவர்கள் அதனை சமாளிக்கும் முறைகள் என பல விடயங்களில் தங்கியிருக்கின்றன. மனிதர்களில் எவர் சாதாரணமானவர், சாமானியமானவர், அதாவது நார்மல் பர்சன் என்று வரையறுப்பது இயலாத ஒன்றாகும். எல்லோரிடமும் குறைகளும் நிறைகளும் இருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். பொதுவாக சோஷியல் நார்ம் என்று நாம் ஆங்கிலத்தில் கூறும் சமூக கட்டமைப்புக்குள் பார்க்கப்படும் ஒரு மனிதரே சாதாரண மனிதர் என்று எமது சமூகத்தினால் பார்க்கப்படுவர். அதில் தவறு எதுவும் இல்லை. இந்த சமூக கட்டமைப்பு என்பது அவர் சார்ந்துள்ள இனம், மதம், மொழி, சமூகம், கலாச்சாரம் என பல காரணிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. நாட்டுக்கு நாடு, கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம், இனத்துக்கு இனம் என இந்த சமூக கட்டமைப்புகள் வேறுபடுகின்றன. இவை ஒருவரது பர்சனாலிட்டியை, அதாவது ஒரு மனிதரின் ஆளுமையை தீர்மானிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. உதாரணமாக இன்று நாங்கள் வித்தியாசமான ஆளுமை கொண்ட இரண்டு நபர்களை இங்கு பார்ப்போம். முரளி, இது அவர் பெயர். 50 வயதென்றாலும் 40 தான் மதிக்கலாம். அவ்வளவு இளமையான தோற்றம், மிடுக்கான நடை, துடுக்கான பேச்சு இவரையும் திரும்பி பார்க்க வைக்கும் சற்றே முரட்டுத்தனமான உருக்கமான தோற்றம். முரளி இப்போது சிக்கலில் இருக்கின்றார். எப்படி என்றால், டொமஸ்டிக் வயலன்ஸ், பார்ட்னர் அபியூஸ், குடும்ப வன்முறை மற்றும் முரட்டுத்தனமான தாக்குதல் என்ற வழக்கினில் சிக்கிக்கொண்டு மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரி நீதிமன்றத்தின், அதாவது கோர்ட் அசஸ்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறார். ஏன் இப்படி அவர் குடும்ப வன்முறையில் இறங்கினார்? முரளிக்கு அவரது சந்தேக புத்தி தான் பிரச்சனையே. சிறுவயது முதலே முரளிக்கு சந்தேக புத்தி உண்டு. அது அவரது குணம். அவர் யாரையும் நம்ப மாட்டார். மற்றவர்களுடனான பரஸ்பர நம்பிக்கையற்ற தன்மை முரளியின் குணம். பிறரின் நோக்கங்கள் எப்போதுமே தனக்கு சாதகமானதாக இருக்காது, தீங்கு விளைவிக்கும் என்று முரளி தானாகவே ஊகித்துக் கொள்வார். அப்படி நியாயமற்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டார். யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டார். அவரது குடும்பத்தினர் அவருடன் வாக்குவாதப்படுவதனை தவிர்த்து விடுவார்கள். அவர்களுக்கு தெரியும் முரளியிடம் பேசி ஒரு பயனும் இல்லை என்று. எதற்கெடுத்தாலும் ஒரு வியாக்கியானம், விவாதம் எதுவுமே சண்டை சச்சரவில் தான் போய் முடியும். இதனால் முரளிக்கு நண்பர்கள் மிகவும் குறைவு. முரளிக்கு எந்தவித கெட்ட பழக்கங்களும் இல்லை. மது அருந்த மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார், ஒழுங்காக நடைப்பயிற்சி செய்வார், அளவான சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம், தனது உடல் நலனில் நல்ல கவனம், டாக்டரிடம் போவது, தேவையில்லாமல் பணம் செலவழித்து இல்லாத நோய்களை வலுக்கட்டாயமாக வரவழைப்பது என்று நினைப்பார். உண்மையிலேயே எந்த விதமான உடல் உபாதைகளும் அவருக்கு இல்லைதான். உடல் நலத்தில் முரளி என்றுமே ஃபிட் அண்ட் ஹெல்தி பர்சன். முரளி வேலையிலும் தன் வழி தனி வழி என்ற போக்குத்தான். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருப்பார். தனது வேலையை மட்டுமே கவனிப்பார். எப்போதுமே மற்றவர்களின் வேலை ஏதாவது தன்னிடம் சுமத்தப்படுகின்றதா என்று ஆராய்வதால் அலுவலகத்தில் யாருமே முரளியுடன் நெருங்கி பழகுவதில்லை. அவரின் இந்த குணத்துக்கு சிக்கல் அவரது மனைவி வடிவில் வந்தது. முரளியின் மனைவி உஷா அவருக்கு நேர் மாறு. எல்லோரையும் அரவணைத்து அன்பாக பழகுவார். உஷாவுக்கு நிறைய நண்பர்கள். அதிக நண்பர்கள் இருப்பது முரளிக்கு பிடிக்காது என்பதால் உஷா முரளிக்கு தெரியாமல் அவரின் நண்பர்களோடு தொடர்பில் இருந்தார். முரளிக்கு தெரிந்தால் வீட்டில் ஒரே சண்டைதான் என்று உஷாவுக்கு தெரியும். முரளிக்கு சந்தேகப்படுவது ஒன்றும் புதிதல்ல. என்றாலும் சில காலமாக முரளிக்கு அவர் மனைவி உஷா மீது சந்தேகம். உஷா மற்றவருடன் சிரித்து பேசுவது, பழகுவது எதையுமே அவர் சந்தேக கண்ணோடு பார்க்க தொடங்கினார். இந்த நியாயமற்ற சந்தேகம் வளர்ந்து வாக்குவாதத்தில் தொடங்கி சண்டையில் முடிந்தது. சண்டை வலுக்கவே சமரசம் பேச வந்த உறவினர்களையும் தனது மனைவி உஷாவையும் சம்பந்தப்படுத்தி அசிங்கமான வார்த்தைகளால் அவமதித்து விட்டார் முரளி. எதிர்த்து கேட்ட மனைவியை உறவினர் முன்னால் அடித்து காயப்படுத்தியும் விட்டார். நமது நாட்டில் இருக்கும் சட்டப்படி டொமஸ்டிக் வயலன்ஸ் 0 tolerance என்ற வகையில் கஸ்டடியில் எடுக்கப்பட்டு இப்போது வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார் முரளி. நிர்மலா, ஜிம்மி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த 20 வயது இளம் பெண் இப்போது பிரபல மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது நிம்மியின் 4வது அட்மிஷன். 2 முறைகள் தற்கொலை முயற்சியாக பெனடால் மாத்திரைகளை எடுத்தது. 2 முறை மணிக்கட்டினை பிளேடினால் வெட்டியது. இது நிம்மியின் வரலாறு. நிம்மிக்கு ஒரு அக்கா, ஒரு தம்பி. அந்த தம்பி 10 வருடங்களின் பின்னர் பிறந்த அவர்களது குடும்பத்தின் ஆண் வாரிசு. அதனால் அவன்தான் செல்லப்பிள்ளை அந்த குடும்பத்தில். அவன் பிறந்த நாள் முதல் நிம்மியிடம் மாற்றங்கள் தெரிந்தன. குடும்பத்தினர் தன்னை கவனிப்பதில்லை என்ற ஒரு மனப்பாங்கு நிம்மியிடம் வளர்ந்தது. இதற்கெடுத்தாலும் தன்னையும் அக்கா தம்பியையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்வாள். எப்போதும் ஒரு கோபம், எல்லோரிடமும் வாக்குவாதம், கேட்டது கிடைக்கவில்லை என்றால் ஆவேசம் கொள்வது, கதவினை அரைந்து சாத்துவது, வீட்டு சாமான்களை போட்டு உடைப்பது, இப்படியான பல செயல்கள் மூலம் நிம்மி தனது கோபத்தினை வெளிப்படுத்துவாள். நிம்மியின் இந்த போக்கும் குணமும் அவளது பெற்றோரை கோபங்குள்ள வைத்தது. அவளை கண்டித்தும் மற்றும் தண்டித்தும் பார்த்தார்கள். நாளடைவில் அவளது அக்காவுடன் ஒப்பிட்டு நிம்மியை அவர்கள் விமர்சிக்க தொடங்கினார்கள். இப்படியான பெற்றோரின் பதிலடி நிம்மியை மேலும் பாதித்தது. தான் தனது வீட்டிலேயே ஒரு வேண்டாதவளாகி போய்விட்டேன் என்ற மன உளைச்சல் நிம்மியை மேலும் மேலும் ஆக்ரோஷப்பட வைத்தது. வீட்டில் எப்போதுமே சண்டைதான், அது ஒரு தொடர்கதையானது. ஆனால் நிம்மி படிப்பில் மிக கட்டிக்காரி. பள்ளிக்கூடத்திலும் அவளது நண்பர்களிடம் எப்போதும் அவளுக்கு போட்டிதான். அங்கும் தான் தனிமைப்படுத்தப்படுவதாக கவலை கொண்டாள். இதனால் அவளுக்கு கோபம் ஆத்திரம் அதிகரித்தது. யாரிடமும் காட்ட இயலாத ஆத்திரத்தையும் கோபத்தையும் நிம்மி தன்மையிலேயே திருப்பினாள். தனது கையை தானே கிழிக்க ஆரம்பித்தாள். முதல் முறையாக தனது கைகளில் காயம் ஏற்படுத்திய போது அவளது 15 வயது. கையை கிழிப்பது, காயம் ஏற்படுத்துவது என்ற பழக்கத்தை நிம்மி அவளது இன்னொரு தோழியை பார்த்துத்தான் பழகினாள். அந்த பழக்கம் இன்னமும் தொடர்கிறது. குழப்பமான கோபமான நேரங்களில் தனிமையை நாடும் போது இப்படி மேலோட்டமாக கைகளில் கிழிப்பது ஒருவித விடுதலையை தருவதாக நிம்மி உணர்ந்தாள். 2 முறை கையில் ஆழமாக ஒட்டியதால் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வர வேண்டியதாகிவிட்டது. தனது ஆண் தோழர்கள் தன்னை கைவிட்டு விட்டார்கள் என்ற மன உளைச்சலின் போது நிம்மி தற்கொலை செய்யும் நோக்கில் பெனடால் மாத்திரைகளை வேறு எடுத்திருந்தார். நிம்மியின் உறவுகள் என்றுமே நிலையற்றதாகவும் குழப்பமானதாகவுமே முடிந்தன. எல்லோருமே தன்னை கைவிட்டு விடுவார்கள், தனக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, உதாசீனப்படுத்துகிறார்கள் என்பதுதான் நிம்மியின் தொடரும் புகார். தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் மனநல மருத்துவரை சந்திப்பதற்காக காத்திருக்கிறாள் நிம்மி என்ற நிர்மலா. ஆளுமை கோளாறுகள் பல வகைப்படும். அவற்றை நாங்கள் இலகுவாக 3 வகை கிளஸ்டர்களில் விவரிக்கலாம். மேட், பேட் அண்ட் சேட். ஆட் எக்ஸென்ட்ரிக் டிசார்டர்ஸ் என்னும் 1வது கிளஸ்டர் இயல்பான எண்ணங்களுக்கு புறம்பான ஆளுமை கோளாறுகள். 2வது டிராமெட்டிக் இமோஷனல் அண்ட் இராட்டிக் டிசார்டர்ஸ், குணாதிசயம் நடத்தைகளில் ஏற்படும் கோளாறுகள். அடுத்தது ஆங்ஷியஸ் அண்ட் ஃபியர்ஃபுல் டிசார்டர்ஸ், பயம் கவலை போன்ற உணர்ச்சிகளில் ஏற்படும் கோளாறுகள். முரளினது கோளாறு பேரனாய்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் என்னும் 1வது கேட்டகரியாகும். நிம்மினது பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் என்னும் 2வது கேட்டகரியாகும். இவற்றின் சில அறிகுறிகளை இப்போது நாம் பார்ப்போம். பேரனாய்ட் பர்சனாலிட்டி டிசார்டர், நம்பிக்கையற்ற தன்மை மற்றும் சந்தேகங்கள், மற்றவர்களால் தீங்கு ஏற்படலாம் என்ற நியாயமற்ற நம்பிக்கை, மற்றவர்களிடம் நம்பிக்கை கொள்ள தயக்கம், தனிப்பட்ட அவதூறுகள் அல்லது தாக்குதல்கள் போன்ற அச்சுறுத்தும் சூழ்நிலைகளில் ஏற்படும் உணர்வு, தமக்கு ஏற்பட்டதாக என்னும் அவமதிப்புகளுக்காக ஏற்படும் விரோத மனப்பாங்கு, முரட்டுத்தனமாக நடக்கும் மனப்பான்மை, தம்பதிகளுக்கிடையான துரோகம் என்ற நியாயமற்ற சந்தேகம் அல்லது பாலியல் துஷ்பிரயோகம். பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டருக்கான அறிகுறிகள் ஐடென்டிட்டி டிஸ்டர்பன்சஸ், தன்னை பற்றிய அடையாள கோளாறு, ஸ்பிளிட்டிங், இதனையும் பிளவுபடுத்தி பார்ப்பது, அதாவது கருப்பு மற்றும் வெள்ளை சிந்தனை, அன்ஸ்டேபிள் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், நிலையற்ற மற்றும் குழப்பமான மனித உறவுகள், இம்பால்சிவிட்டி, சுயசேத நடத்தை, தீவிரமான அல்லது கட்டுப்பாடற்ற உணர்ச்சி வினைகள், ரெக்கரன்ட் சூசைடல் ஐடியேஷன், தொடர் தற்கொலை எண்ணங்கள், இன்டென்ஸ் ஆங்கர் அண்ட் இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி, கோபம் ஆத்திரம் மற்றும் பதட்டமான நிலைகள், அபண்டன்மெண்ட் ஆர் க்ரானிக் எம்டினஸ், கைவிடப்பட்ட மற்றும் வெறுமையான உள்ளுணர்வு. இவர்களில் வாழ்வினில் ஏற்படும் சிக்கல்களை இப்போது பார்ப்போம். மீண்டும் வேலை மாற்றங்கள் அல்லது இழப்புகள், வழக்குகள், சிறைச்சாலை போன்ற சட்ட சிக்கல்கள், மோதல் நிறைந்த உறவுகள், திருமண பந்தத்தால் ஏற்படும் மன அழுத்தம் அல்லது விவாகரத்து, சுய காயம், வெட்டுதல் அல்லது எரித்தல் என தொடரும் மருத்துவமனை சிகிச்சைகள், தவறான உறவுகளில் ஈடுபாடு, தற்கொலை முயற்சி அல்லது மற்றவர்களை அழிக்க எடுக்கும் முயற்சிகள். ஆளுமை கோளாறுகள் பொதுவாக உளவியல் சிகிச்சைகள் மூலமே குணப்படுத்தப்படுகின்றன. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி CBT எனும் அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை, டைரக்டிகல் பிஹேவியரல் தெரப்பி இயல்பான நடத்தை சிகிச்சை, உணர்ச்சிகளை நிர்வகிக்க துயரத்தை விளங்கிக் கொள்ள இது உதவும். ஸ்கீமா பேஸ் தெரப்பி எதிர்மறையான வாழ்க்கை முறைகளுக்கு இட்டு செல்லும் அனாமதேய தேவைகளை அடையாளம் காண இது உதவும். மென்டலைசேஷன் பேஸ் தெரப்பி மனதத்துவ அடிப்படையிலான சிகிச்சை, நோயாளிகளுக்கு எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை சொந்தமாக இது கண்டறிய உதவும். இந்த கோளாறுகளினால் ஏற்படும் மனச்சோர்வு, தூக்கமின்மை மற்றும் தீவிரமான அல்லது கட்டுப்பாடற்ற உணர்ச்சி வினைசிக்கலின் போது மனநிலை சமநிலைப்படுத்தும் மருந்து வகைகளும் நிபுணர்களின் சிபாரிசில் பயன்படுத்தப்படுகின்றன. மற்றைய மன நோய்களைப் போல் ஆளுமை கோளாறுகள் பொதுவாக பாரதூரமான தாக்கங்களை ஏற்படுத்தாவிடனும் அவற்றால் பாதிக்கப்பட்டவர்களினதும் அவர்களது குடும்பத்தினரும் அனுபவிக்கும் சோதனைகள் மற்றும் வேதனைகளை எளிதாக கண்டறிய மற்றவர்களால் முடியாது. இத்தகைய கோளாறுகளை இனம் கண்டு தகுந்த ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் உரிய நேரத்தில் பெறுவது மிக அவசியம். இதன் மூலம் அவர்களது குடும்ப உறவுகள் மேம்படலாம் மற்றும் சொந்த வாழ்வுகள் வளம் பெறும் என்பது உறுதியாகும்.
படைத்தவர் யோகேஷ் புஷ்பராஜா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.